22 அத்தியாயம் போரின் தரிசனம். இரண்டு சேனைகள் பயங்கரமாய்ப் போர் செய்வதை நான் என் காட்சியில் கண்டேன். ஒரு சேனை உலக அடையாளமுள்ள கொடிகளால் நடத்தப்பட்டது. மற்றது இமானுவேல் அரசனின் இரத்தக் கரைக்குடியினால் நடத்தப்பட்டது. கர்த்தரின் சேனையிலிருந்து கூட்டங்கூட்டமாய் சத்துருவோடு சேர்ந்து கொண்ட போதும், சத்துருவின் பக்கமிருந்து கோத்திரம் கோத்திரமாய் கற்பனையை கைக்கொள்ளும் தேவனுடைய ஜனங்களுடன் சேர்ந்து கொண்ட போதும் கொடிகொடியாய் தூளிலே மிதிப்படும்படி விடப்பட்டது. வானத்தின் மத்தியிலே பறந்த ஓர் தூதன் பல இன்னொரு பலத்த தள கர்த்தன். வரிசையில் வாருங்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கும் கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சிக்கும் உண்மையாயிருக்கிறவர்கள் இப்பொழுது தங்கள் இடத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். விருப்பமுள்ளவர் அனைவரும் பலவானுக்கு விரோதமாக கர்த்தருக்கு துணையாக வருவார்களாக என்று பலத்த சத்தமிட்டுச் சொன்னான். சண்டை மும்மரித்தது. ஜெயம் மாறி மாறியிருந்தது. கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போல இப்பொழுது சிலுவை வீரர்கள் இடம் கொடுத்தார்கள். ஏசாயா 10:18. ஆனால் பின்வாங்கினது போல் காணப்பட்ட அவர்களுடைய பின்வாங்கல் இன்னும் அதிக வாய்ப்பான ஸ்தலத்தை பெறுவதற்கேதுவாகவே இருந்தது. மகிழ்ச்சியின் சத்தங்கள் கேட்கப்பட்டன. சத்துரு அக்கால மட்டும் கைப்பற்றிக் கொண்டிருந்த கோட்டைகளின் சுவர்கள் மேல் கிறிஸ்துவின் வீரர்கள் அவருடைய கொடியை நட்டின போது ஓர் துதியின் கீதமும் அத்துடன் தேவதூதர்கள் சத்தங்களும் சேர்ந்து தேவனிடம் சென்றன. நமது இரட்சிப்பின் அதிபதி போரை நடத்திக் கொண்டும் தம்முடைய வீரருக்கு வேண்டிய உதவி புரிந்து கொண்டுமிருந்தார். அவருடைய வல்லமை மகாவல்லமையாய் வெளிப்பட்டு போரை அவர்கள் வாசல் மட்டும் நெருங்கிச் செல்ல தைரியப்படுத்தினது. ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் அவர் அவர்களை படிப்படியாய் நடத்திச் சென்றபோது அவர் அவர்களுக்கு பயங்கர காரியங்களை நீதியோடு கற்பித்தார். முடிவிலே ஜெயம் கிடைத்தது. தேவனுடைய கற்பனைகளும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமும் என்று எழுதப்பெற்ற கொடியை பின்பற்றிப் போன சேனை மகிமையாய் வெற்றியடைந்தது. கிறிஸ்துவின் வீரர்கள் நகரத்தின் வாசல் மட்டும் நெருங்கியிருந்தார்கள். சந்தோஷத்துடன் நகரம் தன் ராஜாவை ஏற்றுக்கொண்டது. சமாதானம், சந்தோஷம், நித்திய நீதியின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. வெற்றி சிறந்த சபை. இப்பொழுது சபையானது போரிடும் சபையாயிருக்கிறது. சற்றேறக்குறைய முழுவதும் விக்கிரகாராதனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு நடுராத்திரி அந்தகாரத்தில் கிடக்கும் ஓர் உலகத்தோடு நாம் இப்பொழுது தடுமாறிக் கொண்டு நிற்கிறோம். தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். அப்போது ஜாதிகள் பரமப்பிரமாணத்தை தமாத்தைத் தவிர வேறொரு பிரமாணத்தையும் அறியாதிருப்பார்கள். துதிதோத்திர வஸ்திரங்களாகிய கிறிஸ்துவின் நீதியாக அங்கியை தரித்தவர்களாய் சகலரும் பாக்கியமுள்ள ஒரே குடும்பமாயிருப்பார்கள். இயற்கையெல்லாம் மட்டற்ற வனப்புடன் கடவுளை சதாவும் துதித்து போட்டிக் கொண்டிருக்கும். ஆண்டுகள் சந்தோஷமாய் கழியும். சந்திர வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தைப் போலவும், சூரிய வெளிச்சம் இப்பொழுது இருப்பதை விட 7 மடங்கு அதிக வெளிச்சமாயும் இருக்கும். அக்காட்சியைக் கண்டு விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரிப்பார்கள். தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து இனி அங்கே பாவமுமில்லை மரணமுமில்லை என்று கூறுவார்கள். காவல் காத்து நிற்பது எனக்கு காண்பிக்கப்பட்ட காட்சி இதுதான். ஆனால் சபையானது காணப்படுகிறதும் காணப்படாதது படாததுமான சத்துருக்களோடு போர் புரிய வேண்டும். சாத்தானுடைய தூதர்கள் மானிட வடிவமாய் போர்க்களத்திலிருக்கிறார்கள். மனிதர் சேனைகளின் கர்த்தருக்கு விரோதமாய் கட்டுப்பாடு செய்திருக்கிறார்கள். இக்கட்டுப்பாடுகள் கிறிஸ்து கிருபாசனத்திற்கு முன்பாக நின்று பரிந்து பேசும் தமது இடத்தை விட்டு நீதி சரிக்கட்டுதலென்னும் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளு மட்டும் நடைபெறும். சாத்தானுடைய காரியஸ்தர்கள் ஒவ்வொரு நகரத்திலும் தேவனுடைய நியாயப்பிராமாணத்திற்கு விரோதமான கட்சிகளை ஸ்தாபிப்பதில் அலுவலாயிருக்கிறார்கள். இக்கட்சிகளுடன் பேர் கிறிஸ்தவர்களும் பகிரங்கமான அவிசுவாசிகளும் கூடிக்கொள்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் பலவீனராயிருப்பதற்கு இது காலமல்ல. நாம் ஒரு நிமிஷமாகிலும் காவல் காத்து நிற்பதில் அஜாக்கிரதையாயிருக்க முடியாது.
கர்த்தரிலும்
அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் கிராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன்யையும் அக்கினியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:10-17 வரை. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பியர் 1:9-11 வரை. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருந்து எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:27-29 வரை. வரப்போகும் மகிமையின் தரிசனம். இக்கடைசி நாட்களில் தேவகரத்தால் வரையப்பட்ட காட்சிகளாகிய இனிவரும் மகிமையின் தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகள் அவருடைய சபைக்கு மிக்க அருமையாயிருக்க வேண்டும். தேவகுமாரன் காட்டிக் கொடுக்கப்பட்ட போதும், நியாயம் விசாரிக்கப்பட்ட போதும் அவரை தாங்கினதது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியடைந்தார். நித்தியத்தின் விசாலத்தை பற்றிய ஓர் காட்சியை அவர் கவர் கண்டதுமன்றி, தமது நிந்தையின் மூலமாய் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறவர்கள் அடையும் சந்தோஷத்தையும் அவர் கண்டார். அவர்களுடைய மீறுதல்களினிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர்களுடைய அக்கிரமங்களினிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறார்கள். மீட்கப்பட்டோரின் ஆர்ப்பரிப்பை அவர் கேட்டார். இரட்சிக்கப்பட்டவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடுகிறதை அவர் கேட்டார். நாம் இனி நடப்பதையும் பரலோக பாக்கியத்தையும் பற்றிய ஓர் காட்சியுடையவர்களாயிருக்க வேண்டும். மித்தியத்தின் வாசற்படியிலே நின்று கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவதை ஓர் சிலாக்கியமாகவும் பாக்கியமாகவும் எண்ணி, இச்சீவியத்தில் அவருடன் உடன் ஊழியர்களாயிருக்கிறவர்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையுள்ள வாழ்த்துதலை கேள். அவர்கள் தூதர்களுடன் சேர்ந்து தங்கள் கிரீடங்களை மீட்பரின் பாதத்தண்டை வைத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரமாயிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சத்தமிட்டார்கள். வெளிப்படுத்தல் 5:12-13. அங்கே மீட்கப்பட்டோர் தங்களை மேலே உயர்த்தப்பட்ட இரட்சகரண்டை வழிநடத்தினவர்களை வாழ்த்துகிறார்கள். மானிடர் தேவனுடைய ஜீவனுக்கு சரியான ஜீவனை அடையும்படிக்கு மரித்தவரை அவர்கள் சேர்ந்து போற்றுங்கள். போர் முடிந்தது. சகல உபத்திரவமும் போரும் முடிவாயின. கொலையுண்ணப்பட்டு வெற்றி வீரராக திரும்பவும் உயிரோடிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராயிருக்கிறார், பாத்திரராயிருக்கிறார் என்னும் இசையை யாவரும் இன்பமாய்ப் பாடுகிறார்கள். நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளைத் தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளைப் பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கக் கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 7:9-10. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படியானால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதுமில்லை, இனி தாகமடைவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியிலிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. வெளிப்படுத்தல் 7:14-17. 21:4.